இவர் வாழ்க்கையில் அருள் மகிழ்ச்சியில் நல்வட்டத்தில் வாழ்ந்து இப்பிறவியிலேயே இனி பிறவியில்லா நிலைகள் அடைய நாம் அருள் பெறும் சொத்தாக அதை நினைத்து அதை உங்களில் சம்பாதிக்க தொடங்கி இந்த புறவாழ்க்கையின் நிலைகள் நான் சம்பாதித்தால் சொத்தை சேர்த்தாலும் பிள்ளை ஒழுங்கா இல்லை என்றால் வேதனை. சொத்தை சேர்த்தாலும் திருடன் வந்து கொள்ளையடிக்கிறான் என்ற வேதனை. சொத்தை சேர்த்தாலும் அதுக்குண்டான வரி கட்டவில்லை என்ற வேதனை. இப்படி வேதனைகளைத்தான் நாம் அனுபவிக்கின்றமை சொத்தாக சேர்க்கின்றமே தவிர இதனின் வளர்ச்சி அதிகமாக மனிதனின் நிலை விட்டு நாம் அகன்று செல்கின்றோம். சித்தை சோற்ற சித்தை சோற்ற சேர்த்தவர் அனைவரும் இந்த வாழ்க்கையில் அவருக்கு நிம்மதி இல்லை. ஆக எத்தனையோ வழிகள் அவரை கடைபிடித்து வாழ்ந்தாலும் இந்த செல்வம் அவர்களை காப்பதில்லை. செல்வமே அவர்களுக்கு எதிரியாகின்றது. ஆகவே வேதனை என்ற உணர்வின் நஞ்சினை உருவாக்கும் இந்த உடலையை அழித்திடும் வேதனை நரகலோகத்திற்கு அழைத்து செல்கின்றது. ஆகவே கோடி செல்வம் சேர்த்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் மன அமைதி என்பது இல்லை. ஆகவே செல்வம் நமக்கு அழியா செல்வம் என்ற நிலையை எச்செல்வம் இருந்தாலும் அருள்வழியை நமக்குள்ளால் செல்வத்தை காக்க முடியும். ஞானம் இல்லை என்றால் செல்வத்தை காக்க முடியாது. ஆக நாம் செல்வத்தை வளர்க்கும் ஞானத்தை வளர்த்து கொண்டால் செல்வத்தை காக்கும் அருள் ஞானம் நம்மளுக்கு தேவை. இதையெல்லாம் மனதில் வைத்து இந்த வாழ்க்கையில் குறை கூறும் வழக்கத்தை விடுத்து குறை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற உணர்வினை வளர்த்துக்கொள்வோம். எங்கிருந்து எதனுடைய நிலையிலும் வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் குறை ஏற்படுவது சகஜம். அந்த குறையவே நாம் உற்று நோக்கி அது உணர்வை நாம் திரும்ப திரும்ப என்ன வேணாலும் நாம் நம்மை எரியாமலே அந்த குறையான செயல்களை செயல்படும் நிலையும் நம்மை எரியாமலே தவறுகள் செய்யும் உணர்வுகளை வளர்ந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் மாறுதல் வேண்டும். ஆக குறையின் உணர்வு வளர்ந்து விட்டால் நாம் இந்த லோகத்திற்குள் இறங்கி சென்று நம்மை நல்வழியை செயல்படுத்தாத நிலைகள் உருவாக்குதான் என்று சொல்வர். நாம் சொர்க்கத்தை அடையும் உணர்வின் தன்மை நமக்குள் இருக்கும் போது பிறருடைய குறை உணர்வுகள் நாம் நுகர்ந்து விட்டால் நமக்குள் நமகாரியமே செயலற்ற நிலை ஆக்கிவிட்டு நமக்குள் குழப்ப நிலைகள் உருவாக்கி சிந்தித்து செயல்படும் சக்தியும் இழந்து நாம் அந்த துருவத்தின் ஆற்றலை பெறும் தகுதியும் இழக்கும் தன்மை வந்துவிடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் விடுபடல் வேண்டும். அருள் தரும் சக்தியை உங்களுக்குள் பதிவு செய்கின்றேன். ஞான வித்தை உருவாக்குகின்றேன், உங்களுக்குள் பதிவாக்குகின்றேன். இதன் வழிகொண்டு அந்த வித்தனை குரு காட்டிய அருள்வழியில் நாம் பெறுவோம். இந்த வாழ்க்கையில் ஏன் நான் பிறவியில்லா நிலைகள் அடைவேன். அருள் பெறும் சத்தான மகிழ்ச்சி நாள் சக்தி எனக்குள் சேர்ப்பேன். அந்த அருள் வழியில் நான் இந்த வாழ்க்கை வாழ்வு என்ற நிலை எனது கடைசி எல்லை பிறவியில்லா நிலை என்ற இந்த உணர்வுடன் வாழ்ந்து பழகுங்கள். உங்களை காக்க
ஒரு மரத்தின் விழுது பட்டால் அது என்ன செய்யும்? குழந்தை இல்லை என்றால் துருவ அங்கே நம்ம அவனுக்கு மோட்சம் இல்லை என்று தட்டுக்கு குழந்தை எடுத்து தான் தட்டு கொண்டு நாம் செத்த பிற்பாடு என்ன செய்யும்? அந்த இது சுத்தி கொண்டு போய் இதை ஏதோ சொல்லுவாங்க, அந்த குழந்தை வந்து கொள்ளி வச்சா அந்த இதுகள் சுட்டு எரிப்பாமல் இல்லாம கொள்ளி வைக்கணும். எந்த எப்படி கொள்ளி வைக்கணும்? அங்கே சுட்டு போசுக்க வேணும். அதன் பற்று கொண்டு தனக்குள் வாழ்ந்து அந்த கொள்ளி எங்கே வைக்க வேண்டும் துருவ நட்சத்திரத்தை உணர்கொண்டு அங்கே கரைக்க வேண்டுமே தவிர இங்க கொள்ளி வச்சாச்சுன்னா அப்பப்படுது. அப்போ தான் குழந்தை எடுத்து குழந்தை இல்லை வளர்த்தோம் என கொள்ளி வைக்கும் என்றால் அந்த உயிர் உடலை விட்டு வந்தோம்னு வளர்த்த குழந்தைகள் புகுந்து ஆக பிறவியில்லா நிலை அடைவதற்கு மாறாக மீண்டும் பேய் என்ற உணர்வு கொண்டு அந்த ஆசிய உணர்வுகளை தான் இங்கே வளர்த்து இதை போன்ற கொடிய நிலைகளிலிருந்து மீண்டல் வேண்டும். அருண் ஞானிகள் காட்சி அறுவழியில் நாம் வாழ்தல் வேண்டும். இருளை அகற்றி நிலைகள் நாம் பெறுதல் வேண்டும். நம் வாழ்க்கையில் தெளிந்த மனம் பெறும் அருள் உணர்வின் தன்மை நமக்குள் எண்ணி இயங்கி அதன் உணர்வை நாம் வளர்த்தல் வேண்டும். அதை பெறச் செய்வதற்கே தான் இப்போது நமது குருநாதர் காட்டிய அருள்வழி இன்று பௌர்ணமி தியானம். நாம் எப்படி முழு நலாவாக இருக்கின்றதோ நமது வாழ்க்கையில் பிறருடைய துயரங்களை கேட்டறிகின்றோம், ஆக நுகர்ந்தறிகின்றோம், பண்புடன் அவர்களுக்கு உபகாரம் செய்கின்றோம். ஒவ்வொருவரும் துயர்படும் அந்த உணர்வுகள் கொண்டு நாம் நல்ல எண்ணங்கள் கொண்டு நுகர்ந்தால் நம் நல்ல குணங்கள் நாளுக்கு நாள் எப்படி மற்றொரு கோளின் தன்மை கட்டு சந்திரன் இருசூழும் நிலைக்கு வருகின்றதோ நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மேனியாக பிறர்படும் துயரங்களையும் சங்கடங்களையும் வேதனையில் நுகர நுகர நமக்குள் நல்ல குணங்கள் அனைத்தும் மறைந்து விடுகின்றது. நல்ல குணத்தை உருவாக்கும் அணுக்கள் அனைத்தும் தன் செயல் இழக்க செய்கின்றது. இதனால் கடும் நோயாகி மனிதன் நிலையை நலிய செய்கின்றது. இதை போன்ற நிலைகள் இருந்து நாம் மாற்ற ஒவ்வொரு வழியிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை பெற்று நமக்குள் இருசூழா நிலைகள் பாதுகாத்து இனி பிறவியில்லா நிலைகள் அடைய இந்த வாழ்க்கை மனிதன் என்ற ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அருளியை நமக்குள் உருவாக்கி இருளை அகற்றி மெய்ப்பொருள் என்று நாம் அடையும் தன்மையை நாம் கருத வேண்டும். இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல, இந்த உடலில் வளர்த்த செல்வங்கள் நமக்கு சொந்தமல்ல. ஆக நமக்குள் அருளி என்ற உணர்வை அறவையை சொந்தமாக்க வேண்டும். உயிருடன் ஒன்று எங்கும் வாழும் அருளி என்ற பேரருளியை நமக்குள் உருவாக்குதலே நமக்குள் சொந்தமாகும். ஆகவே நாம் மூதாதிக்குரிய ஆன்மாக்களை நாம் வின் செலுத்துதல் வேண்டும். அதைத்தான் இன்று நாம் கூட்டு தியானமாக அமைத்து நமது குரு காட்சி அருள்வழியில் திரு நட்சத்திரத்தின் தேகாற்றலை நமக்குள் பெருக்கி ஆக நமக்குள் அந்த உணர்வின் தன்மை வளர்த்து நாம் மூதாதிகளின் உணர்வு ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டலம் அடைய செய்து நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அதை எண்ணி நமக்குள் இருக்கும் உணர்வை எளிதில் நமக்குள் தீமை அகற்றும் சக்தி பெற்று தீமையற்ற வாழ்க்கையை நாம் வாழ்தல் வேண்டும். நம் மூதாதைகள் மனிதனானார்கள். அவர் வழியில் நம் தாய் தந்தை மனிதனாக்கப்பட்டார்கள். தாய் தந்தை நம்மை மனிதனாக உருவாக்கினார். அந்த குலவழியில் வந்த நாம் தெளிந்த மனம் கொண்டு ஒரு மரத்திற்கு விழுது எப்படி மேலே ஏற்று அது கனியாக மாற்றுகின்றதோ நாம் மூதாதைகளின் விழுதுகள் நாம் சீராக அந்த உணர்வின் தன்மையை அறுவழி பெற வேண்டும் என்று மூதாதைகளின் உணர்வுகளை நாம் எடுத்தால் அது மரமாகின்றது. அதனுடைய உணர்வுகள் கனியாகின்றன. கனியின் தன்மை அது எப்படி ஒளியாக அது வித்தின் தன் இனத்தை உருவாக்குகின்றதோ இதே போல உயிரின் தன்மை ஆக உண்மை என்ற உணர்வு ஒளியாகின்றது. அது ஒளியாகிவிட்டால் அதனின்று வரும் உணர்வினை நாம் நுகர்ந்தால் அதன் வித்தின் பிரகாரம் நாமும் ஒளியின் சரீரம் பெற முடியும். நம் முன் சென்ற மூதாதைகள் அது ஒளியானால் நாம் பின் நாம் ஒளியின் சரீரம் பெற முடியும். அது அல்லாதபடி நான் சாம்பலை கரைத்து கங்கையை விட்டு மோட்சத்துக்கு சென்றார் என்றால் நமது நிலையும் அதுவேதான். நாம் காணும் இடம் ஆக மீண்டும் தீமையின் உணர்வுகளுக்கே வரும். இந்த உடலை விளைத்த உணர்வுகள் இந்த உயிர் உடலை விட்டு சென்ற பின் இந்த பரமான பூமியில் பரமாத்மாவில் பரவினால் மீண்டும் ஜீவான்மாக்குள் சென்று அதன் உணர்வுக்கொப்ப அது உடலை மாற்றிக்கொள்ளும். உடலின் உருவத்தை மாற்றி செய்யும். இதுதான் நம் உயிரின் வேலை. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட இன்று நாம் தியானிப்போம். அருள் ஞானத்தை நமக்குள் உருவாக்கும் பிறவியில்லா நிலை அடைய நம் அருங்கரும் சக்தி நாம் எண்ணி இயங்குவது இருவோ அவை நமது உயிர் அனைத்தும் இது உருவாக்கும். இதன் பண்பும் அன்பும் பரிவு கொண்டு நாம் அன்புடன் ஆசை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்றாலும் பரிவுடன் பண்புடன் பிறருக்கு நாம் உதவி செய்தாலும் பிறர்படும் வேதனை நாம் நுகர்ந்தறிந்தால் ஓம் நமசிவாய் என்று நமக்குள் அந்த வேதனை உணர்வுகள் அதிகரித்து விடுகின்றது. நாம் பண்பு கொண்டு பரிவு கொண்டு வாழும் போது பிறருக்கு நம்மை தீங்கு செய்தான் நான் நம்மை செய்தேனே எனக்கு தீங்கு செய்கிறான் என்றால் நமது நன்மையின் பயன் அங்கு அழிந்து விடுகின்றது. அவன் தீமை செய்யும் உணர்வை வலுவருகின்றது. நுகர்ந்த உணர்வோ நமக்குள் உடலாகின்றது. ஆக அந்த அணுவின் தன்மை அறிகின்றது. இப்படி தீமை செய்யும் உணர்வின் நாம் அதிகமாயிட்டால் நாம் நரகுலோகத்தை அனுபவிக்கின்றோம். ஆக நாம் மனிதனானத்தின் கடும் நோயாகி யாருடைய உடலை தீங்கு செய்த உணர்வு நமக்குள் எடுத்துக்கொண்டோமோ தீங்கின் உணர்வை நமக்குள் விளைகின்றது. அந்த தீங்கின் விளைவுகள் விளைந்தால் என்னாகும்? நாம் எந்த மனிதனை எண்ணினோமோ அவன் உணர்வு நமக்குள் வர அவனால் நமக்குள் நோயாக அவனை எண்ணி இந்த உடலை விட்டு செல்லப்படும் போது தீங்கு செய்தவனும் நாம் நலிவதை கண்டு அவனுக்கு அப்படித்தான் வேண்டும் அப்படித்தான் வேண்டும் என்றும் இதை அவர் நுகர்வார். இந்த உடலை விட்டு சென்ற பின் நம் ஆன்மா அவன் உடலுக்குள் செல்லும். அந்த உடலுக்குள் சென்றால் இந்த தீமின் உணர்வுகளை அங்கே அழிக்கப்பட்டு இவனை வீழ்த்தி தீமின் உணர்வை வளர்த்துக் கொண்ட பின் இந்த உடலை விட்டு வந்த பின் அந்த நஞ்சின் உணர்வு அணுக்கள் பெருக்கப்பட்டு அந்த கணக்கின் பிரகாரம் இப்ப புழுவுக்கு ஒரு நஞ்சு, புழு வகையில் எத்தனையோ நஞ்சு, பாம்பு வகையில் எத்தனையோ நஞ்சு, மாட்டு வகையில் எத்தனையோ நஞ்சு, மான் வகையில் எத்தனையோ நஞ்சு, யானை வகையில் எத்தனையோ நஞ்சு, மனிதன் வகையிலும் இதே போல நஞ்சு கொண்ட மனிதனும் உண்டு. இதே போல பல எத்தனையோ வகையான நஞ்சின் தன்மை உண்டு. இந்த நஞ்சின் தன்மை வளர்ச்சியின் கணக்கு எதுவும் அதற்குள் நல்ல உணர்வின் கலவை கொள்ளும் போது இன்று மனிதனாக இருக்கக்கூடியவன் இந்த நஞ்சுக்கொப்பை ஈர்க்கப்பட்டு எப்படி நஞ்சு கொண்ட உணர்வு ஒருவன் நுகர்ந்தால் இந்த ஆன்மா அங்கே சென்று விடுகின்றதோ இதே போல நஞ்சு கொண்ட உயிரணுக்கள் நஞ்சு கொண்டு வாழும் இந்த உணர்வுகள் இந்த உடலை விட்டு இந்த மனிதன் மனிதன் உடலை விட்டு வழி சென்றால் அந்த நஞ்சின் ஈர்ப்புக்குள் சென்று பாம்பாகவோ தேளாகவோ நரியாகவோ நாயாகவோ மானாகவோ மாடாகவோ யானையாகவோ புலியாகவோ நரியாகவோ மாற்றிவிடும். ஆகவேதான் இந்த கணக்கின் தன்மை நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் இந்த உடலுக்குள் ஆனால் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு. இந்த உணர்வின் தன்மை ஒரு மனிதன் உணர்வை அதிகமாக எனக்கு தீங்கி செய்தான் தீங்கி செய்தான் தீங்கி செய்தான் இந்த உணர்வு அனைத்தும் நமக்கு நோயாக மாறி அவன் உணர்வின் தன்மை கொண்டு இந்த கணக்கின் பிரகாரம் இந்த உடலை விட்டு வந்தால் எங்கே செல்வோம்? அந்த மனித உடலுக்குள் செய்து இந்த துன்பத்தை தான் நீக்கும். ஆகவே அதை விட்டு நான் சென்ற பின் நாம் எங்கே போறியது நரகலோகத்தை சிருஷ்டிக்கின்றது. ஆகவே இத்தகைய நரகலோகத்தை நம் வாழ்க்கையில் வரும் இந்த தீமைகள் அகற்ற நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய தியானம்தான் இங்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று ஏங்கி பெறும்போது ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று நம் உடலின் தன்மை பெறுகின்றது. நாம் எண்ணிய உணர்வுகள் நம் உயிர் ஈசனாக உருவாக்கினாலும் நம் உடலுக்கு எடுக்கும் இந்த அணுக்கள் அது ஈசனாக இருந்து அத்த உணர்வின் தன்மை பெருக்குகின்றது. தீமை அகற்றும் உணர்வு நமக்குள் பெருக்கினால் நமக்குள் சொர்க்கலோகமாக மகிழ்ந்து வாழும் சக்தி வருகின்றது. இதன் வழி நாம் உடலை வெற்றி சென்றால் எந்த துருவ நட்சத்திரத்தை நாம் பெற்றமோ அந்த சொர்க்கத்தை அடைய செய்கின்றது. இனி பிறவியில்லா நிலைகளை அடைய செய்கின்றது. அதன் ஈர்ப்பு வட்டத்தில் சென்றவர்கள் தான் இன்று சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டு உள்ளார்கள். ஆகவே இந்த வாழ்க்கை நமக்கு சொந்தமல்ல, இந்த உடலில் தேடிய செல்வமும் நம்மளுக்கு சொந்தமல்ல. ஆக நாம் சொந்தமாக்கு எதை எடுக்கின்றோம், அந்த பேரானந்த நிலை பெற்ற அந்த அருணை நமக்கு சொந்தமாக்கினால் இனி பிறவியில்லை. ஆக இதே எனக்குள் நான் செல்வத்தை தேடினேன், எனக்கு இடங்களை ஊக்கினான், நான் செல்வத்தை அவனுக்கு செல்வத்தை கொடுத்து உதவி செய்தன், எனக்கு எதிர்த்து நிற்கின்றான் என்ற நெருள் அவன் வெறுப்பு நுழல் நமக்குள் வரும்போது இங்கே நரகத்தை தான் சிருஷ்டிக்கின்றோம். ஆகவே இதை போன்ற நிலைகளிலிருந்து ஒவ்வொரு நிமிஷமும் பிறருடைய தீமைகளை நமக்குள் வராத தடுக்க வேண்டும். வாழ்க்கையில் அன்பும் பண்பும் பரிவு கொண்டு நாம் வாழ்ந்தாலும் ரோட்டிலே செல்லப்படும்போது ஒருவன் அகால மரணம் அடைகின்றான். ஆக ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவன் மடிகின்றான். அவனை உற்று பார்த்த உணர்வு நாம் கவர்ந்து பரிவுடன் நுகரச் செய்கின்றது. நான் நுகர்ந்தப்பின் உயிர் அந்த வேதனை உணர்த்துகின்றது. பண்புடன் அவன் அரவணைக்கின்றோம். ஆனால் அதே உணர்வு பண்புடன் அரவணைத்த உணர்வு நம்முடன் அரவணைத்து இணைந்து விடுகின்றது. அந்த வேதனைப்படும் உணர்வுகள் நமக்குள் அணுக்களாக மாறுகின்றது. ஆக எந்த மனிதன் அதாக மரணம் அடைந்து அது வேதனை கொண்டு வாழ்நாள் சென்றதோ அந்த அணுத்தன்மை நமக்குள் உருவானப்பின் அவன் எந்த வழியில் புலம்பல் ஆனாலோ அந்த உணர்வு நகரப்படும் உணரும் நிலையில் அந்த உணர்ச்சியின் தன்மையை நமக்கு ஏற்றுகின்றது. அதே சமயத்தில் அந்த அணுத்தன்மையை நம்ம உடலை பெருக்குகின்றது. ஆனால் அதனுடைய வலுத்தை பெருக்கும் போது அவன் இன்பற்று துன்புறுத்து அவன் மடைய மடைந்தானோ அதே போல அந்த மடியும் உணர்ச்சிகளுக்கு நம்மையும் அகால மரணத்திற்கு அழைத்து செல்வோம். ஆக நாம் தவறு செய்யவில்லை, இதன் தன்மை இப்படி வந்துவிடும். நாம் நுகர்வது எதுவோ அதை நமது உயிர் உருவாக்கும் வேலையைதான், அது உடலாக்கும் நிலைதான், அணுவின் தன்மை அடைந்த நிலைதான். அணுவின் உணர்ச்சியில் ஆகும்போது உணர்ச்சி அது கவர்ந்து அது உணவை ஊற்றி அது வளர்க்கும் வேலைதான் உயிரின் வேலை. ஆகவே ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு இதனை நாம் மாற்றி அமைத்தல் வேண்டும், மாற்றுதல் வேண்டும். மனிதன் ஒருவனால் தான் இது முடியும். ஆக மனிதனின் வாழ்க்கையில் இருளை அகற்றி நஞ்சினை வென்று உணவினை ஒளியாக மாற்றி இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கும் அதனின்று வரும் உணர்வுகளை நாம் நுகர்ந்து நம் உடலுக்குள் உருவாக்கினால் இது நமக்கு சொர்க்கலோகமாக மாற்றுகின்றது. நாம் சொர்க்கலோகமாக மாற்றி நல்ல உணர்வுகள் நாம் செய்தாலும் நமது வாழ்க்கையில் சதா நாம் நல்லவர்களையும் பார்க்கின்றோம், கெட்டவர்களையும் பார்க்கிறோம், தீங்கு செய்வர்களை பார்க்கிறோம், தீங்கில் அனுபவிப்பவரும் பார்க்கின்றோம், வேதனைப்படுவோரை பார்க்கிறோம், நோயுடன் அவதைப்படுவோரையும் பார்க்கின்றோம். பார்க்கும் கேட்கும் உணர்வுகள் அனைத்தும் நுகர்ந்தால் ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய் என்று நம் உடலாக்கின்றது. இவ்வாறு நமது வாழ்க்கை சதா சிவமாக்கிக் கொண்டே உள்ளது நமது உயிர். ஆக இதில்தான் சிவன் ஆலயத்தில் நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை. நாம் எந்த குணத்தின் தன்மை அதிகமாக சுவாசிக்கின்றோமோ நம் உயிர் ஈசனாகின்றது. நம் உடலுக்குள் போன அந்த உணர்வின் தன்மை மீண்டும் அது ஈசனாகின்றது. நந்தி ஈஸ்வரன் உள் சென்று அதன் உணர்வை நமக்குள் உருவாக்கும் என்று பொருள்படும்படி நந்தீஸ்வரன் சிவனுக்கு கணக்கு பிள்ளை என்று அங்கே வைக்கின்றார். ஆகவே இந்த வாழ்க்கையில் நாம் எந்த குணத்தை நமக்குள் உருவாக்கணுமோ அது நம்ம உடலுக்குள் அந்த குணத்தின் தன்மை பெறும். அந்த கணக்கு எதுவோ ஆக அந்த நாம் தீமையிலிருந்து விடுபட வேண்டும், அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று இந்த அருள் பெறும் உணர்வை நாம் நுகர்ந்தால் நம் உடலுக்குள் இது சொர்க்கலோகமாக மாறுகின்றது. ஆனால் சொர்க்கலோகமாக மாற்ற வேண்டும் என்றால் இன்று சாதாரணமாக இன்று ஏகாதசி என்ற நிலையில் சொல்லும் ஏகாந்த நிலைகள் பெற்றது துருவ நட்சத்திரம். அதில் எதிர்ப்பு இல்லை, அது ஏகாந்தமாக வாழ்கின்றது. ஆகவே அதன் உணர்வை நமக்கு நுகர்ந்தால் நமக்குள் பகமையற்ற உணர்வை உருவாக்கி அதன் நிலை கொண்டு நமக்குள் ஏகாந்த நிலை பெறும் இந்த சொர்க்கத்தை உருவாக்கும். இன்று துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி பெற்றால் இந்த உணர்வின் தன்மை இந்த கணக்கை கூட்டினால் இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம் உயிர் நிலையில் நாம் இங்கே உருவாக்கணும். இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உயிர் வெளியே சென்றால் நாம் அந்த சொர்க்க லோகத்திற்கு அழைத்து செல்கின்ற நமது உயிர் இதன் வழியே தான் செல்லுகின்றோம் சொர்க்க வாசம்.